சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 71 அத்தியாயம். பேரியை ஒளியும் அலிமாவின் கிளியும். மன்னர் என்னை பார்த்து 3 ஜாமங்களே ஆகின்றன, அதற்குள் இத்தனை தூரம் என்னை கௌரவிப்பது அதிர்ஷ்டம்தான் என்றான். இலியாசுவின் தடித்த உதடுகள் சற்று மடிந்தன. பிறகு சொற்களை உதிர்க்க தொடங்கிய போது அவற்றில் ஓர் உறுதியும் காணப்பட்டது.
தமிழா, உன் உள்ளத்தில் சந்தேகம் உருவெடுத்திருக்கிறது. நீ சந்தேகப்படுவதும் நியாயம்தான். சந்தேகத்தின் மூல காரணம் நீ இலியாசுவை புரிந்து கொள்ளாததுதான். எந்த முடிவையும் கல நேரத்தில் செய்வது இலியாசுவின் பழக்கம். போர்க்களத்தில் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை எப்படி கன நேரத்தில் முடிவு செய்கின்றேனோ அப்படித்தான் சாதாரண வாழ்க்கையிலும் நான் முடிவுகளை செய்கின்றேன். உன் நாடு 1000 ஸ்டேடியக்களுக்கு அப்பால் இருக்கிறது. கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டாய். ஆகவே வழக்கமாக கார்டாஃபி முனை வர்த்தகர்களிடமோ அல்லது அடுலிஸ் நகர அடிமை சந்தைக்கோ நீ போயிருக்க வேண்டும். அப்படி கின்றி வருகிறாய் இங்கு இந்த காணோ துறைமுகத்திற்கு. யவனர்களும் கால்வைக்கு நடுங்கும் இலியாசுவின் துறைமுக நகருக்கு வந்ததும் உன் நிலைமை மாற்றி உன் நிலையில் கொள்ளையரை வைத்து விடுகிறாய். எனக்கு தெரியும் தமிழா, இத்தனை சாதிக்கு எத்தனை தந்திரமும் திறமையும் வேண்டும் என்று. உன்னை அன்றிரவு கண்டவுடனேயே புரிந்து கொண்டே நீ சாதாரண மனிதன் அல்ல என்று. நீ கொள்ளையரை பிடிக்க சொன்ன வழிகளை கேட்டது முடிவுக்கு வந்தேன். அபாரமான புத்தி கூர்மை உள்ள படைகளை கூட நிர்வகிக்க வல்ல மனிதன் நீ என்று. நீ தமிழகத்தில் படைகளை நடத்தும் தலைவன் என்று சொன்னாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அத்தகைய மனிதன் கிடைத்த போது இலியாசு அவனை கை நழுவ விடமாட்டான். உன்னை விட நான் இஷ்டப்படவில்லை. எரித்திரிய கடலில் கொள்ளையர் வலுத்து வருகிறார்கள். நாம் செல்ல செல்ல காணவுக்கும் சாம்பிராணி குவியல்களுக்கும் ஆபத்து நேரிடலாம். இங்கே துறைமுகத்தை காக்க சரியான தலைவன் வேண்டும். உன்னை போன்ற திறமைசாலி அதற்கு தேவை. இலியாசுவின் இஷ்டப்படி நடந்து கொண்டார் இந்த துறைமுக படகுகளுக்கு தலைமை பதவியும் நீ அடையலாம் என்றான் இலியாசு.
மன்னரின் நம்பிக்கைக்கு நன்றி என்றான் இளம் சழியன்.
வேறது வேண்டுமானாலும் கேள் என்றான் இலியாசு.
அந்த கொள்ளையார் கப்பலை கேட்டால் மன்னர் கொடுப்பாரா? இளம் சழியன் சற்று தயக்கத்தோடு கேட்டான். இலியாசு சற்றும் தயக்கம் இல்லாமலே சொன்னான்.
தாராளமாக எடுத்துக்கொள், அதை நடத்த மாலுமிகள் வேண்டுமானாலும் தருகிறேன் என்றான்.
மன்னர் அவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை. எனக்கு உதவி செய்த அடிமை வர்த்தகர்களை கொடுத்தால் போதும், அவர்களை காப்பதாக வாக்கு கொடுத்திருக்கின்றேன் என்றான் இளம் சழியன்.
நீ வாக்கு கொடுத்தால் என்ன, நான் கொடுத்தால் என்ன, அவர்களை விடுவித்து கப்பலை பழுது பார்க்க சொல் என்று உடனே அந்த வார்த்தையையும் அளித்தான் இலியாசு.
அத்தோடு அன்றைய சந்திப்பு முடிந்தது. அந்த சந்திப்புக்கு பிறகு கானாவின் மாளிகை கதவுகள் மட்டுமின்றி கோட்டை கதவுகளும் படைத்தலைவனுக்கு திறந்தன. அன்று முழுவதும் இளம் சழியன் இப்பாலசை அழைத்துக் கொண்டு கானா நகரத்தை சுற்றினான். துறைமுக பகுதிக்கு சென்று மலைப்பாறைகளையும் கடலில் அலைந்து நின்ற கொள்ளையர் மரக்களத்தையும் கவனித்தான். கானா அப்படியே பெரிய நகரம் அல்ல, சிறுநகரம்தான். சாம்பிராணி நாட்டு தலைநகரத்தில் இருந்து இலியாசு கானாவுக்கு வருவது வருடத்தில் சில மாதங்கள் தான் என்பதை விசாரித்து தெரிந்து கொண்டான் இளம் சழியன். கானா நகரம் சிறியதாக இருந்தாலும் பலமான கோட்டை வசதிகளை உடையது என்பது, அதிலிருந்து யாரும் வெளி செல்வதோ அதற்குள் நுழைவதோ அத்தனை எளிதல்லவென்பதும் படைத்தலைவன் ஆராய்ச்சி கண்களுக்கு புலனாகியது. மலை பாறைகளில் கூட மேலும் கத்தியும் வில்லும் தாங்கிய அரேபிய வீரர்கள் சதா காவலில் இருப்பதைக் கண்டான் இளம் சழியன். நகரத்தின் தென்முனையிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் பக்கத்தில் இருந்த மற்றொரு ஸ்தூபியில் கடலை ஆராயும் வீரர்கள் மாறி மாறி காவல் செய்வதையும் சோழர் படை உபத்தலைவன் கவனித்தான். இத்தகைய காவலில் இருந்து தப்புவது அத்தனை எளிதல்ல என்பதை புரிந்து கொண்ட இளம் சழியனுக்கு மற்றொரு விஷயமும் ஆச்சரியத்தை தந்தது. தான் கேட்ட மாத்திரத்தில் அடிமை வர்த்தகர்களையும் கொள்ளையரின் கிரேக்க கப்பலையும் தானம் செய்துவிட்ட இலியாசுவின் நடவடிக்கை இளம் சழியனுக்கு திருப்தியை அளிக்கவில்லை. அந்த தானத்தின் அடிப்படையில் இலியாசுவின் எச்சரிக்கையின் கண்ணோட்டமும் கலந்திருக்கிறது என்பது மறுநாளே தெரிந்தது படைத்தலைவனுக்கு. தனக்கு மேலுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒழிய உண்மையில் இலியாசுவின் வீரர்கள் தன்னை கண்காணித்து வருவதை உணர்ந்தான் இளம் சழியன். அவன் சென்ற இடங்களுக்கு எல்லாம் பணிவிடை புரியும் பாவனையில் இலியாசுவின் பணிப்பெண்கள் இருவராவது அவனை தொடர்ந்தனர். அவன் கடற்கரையோரம் சென்ற சமயங்களில் வீரர் இருவர் அவனுக்கு உதவி செய்ய விரைந்தனர். அடுத்த 4-5 தினங்களில் கானாவில் தான் எதை செய்தாலும் இலியாசுவின் கண்களில் படாமல் செய்ய முடியாது என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டான் படைத்தலைவன். அவனுக்கு கிடைத்த உபசரணைகள் பல. மன்னன் கேளிக்கை கூடத்தில் மன்னனுக்கு சரிசமமான அவனுக்கு ஆசனம் போடப்பட்டது. யவன அடிமை பெண்கள் அரசனுக்கு அளித்த மதுவையே அவனுக்கும் அளித்தனர். அவன் பள்ளியறையும் அரசனுடைய அறைக்கு சமமானதாக ஜோடிக்கப்பட்டது. அலிமா அவன் அறைக்கு பிரதிதினம் இரவில் வந்து அவனுக்கு வேண்டிய சகல சிருஷ்டிகளையும் செய்து வந்தாள். ஆனால் அவன் கானாவிலிருந்து தப்பும் வழியை மட்டும் அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கப்பலை அடிமை வர்த்தகர்கள் பழுது பார்த்து முடித்து 10 பிறகும் நிலைமை அப்படியே நீடித்தது. இளம் சழியன் நம்பிக்கை கூட மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த 10 அலிமா எதையும் பேச மறுத்தாள். அவள் முகத்திலும் கவலை மண்டி கிடப்பதை இளம் சழியன் கவனித்தான். அந்த கவலை அவள் அழகிய உடலை கூட வதக்கியதையும் அவன் கவனிக்க தவறியதில்லை. 11 இரவு நெருங்கியது. இளம்சழியின் பள்ளி அறையில் அலிமா கவலையே உருவாய் படைத்தலைவன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். எங்கும் நிசப்தம் நிரம்பிக் கிடந்தது. ஏதோ எதிர்த்து வரும் அபாயத்தின் குறி போல கடல் கூட அலைகளின் இறைச்சலை பெரிதும் அடக்கிக் கொண்டிருந்தது. பஞ்சனையில் படுத்துக் கிடந்த வண்ணமே அலிமாவை உற்று பார்த்துக் கொண்டிருந்த இளம்சழியன்,
அலிமா, உன் முகம் ஏன் களை இழந்து கிடக்கிறது? இங்கிருந்து தப்ப வழி ஏதும் தெரியவில்லையா என்று வினவினார்.
வழி தெரிந்திருக்கிறது, ஆனால் இடையே ஒரு ஆபத்து அதை தடை செய்கிறது என்றாள் அலிமா.
என்ன ஆபத்து அலிமா?
அலிமா பதில் சொல்லவில்லை. திடீரென்று பஞ்சனையில் நிமிர்ந்து உட்கார்ந்து எதையோ ஒற்று கேட்டாள். பிறகு அறை சாளரத்தை நோக்கி நடந்து காதை சாளரத்தில் வைத்துக் கொண்டாள். கடற்காற்று அப்பொழுது மெல்ல அடித்துக் கொண்டிருந்தது. அந்த காற்றில் எங்கோ டம் 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 என்ற பேரிகை ஒளி ஒரே சீராக கேட்டது. அந்த சப்தம் இளம்சழியன் காதிலும் மெல்ல விழவே அவனும் பஞ்சனையிலிருந்து எழுந்து சாளரத்தருகே சென்று அந்த ஒளியை உற்று கேட்டான்.
அது என்ன சப்தம் அலிமா என்று விசாரித்தான்.
அலிமாவின் அழகிய உடல் நடுங்கியது. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் என்று அவள் சொன்னபோது உதடுகளும் நடுங்கியதை கண்டான் இளம்சழியன்.
ஏன் நடுங்குகிறாய் அலிமா? இளியாசுவின் வளர்ப்பு மகளான உன்னை யார் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான் இளம்சழியன்.
வரும் ஆபத்து எனக்கல்ல, உங்களுக்கு
என்றாள் அலிமா பயத்தின் உச்சத்தை கண்களில் காட்டி. எனக்கு ஆபத்து? என்ன ஆபத்து?
அதோ அந்த பேரிகை ஒளி எதை குறிக்கிறது தெரியுமா?
தெரியாது அலிமா.
இளியாசுவின் மதகுருவின் வருகையை அறிவிக்கிறது.
அதனால் நமக்கு என்ன?
அலிமா தன் அழகிய விழிகளை அவன் கண்களோடு பல வினாடிகள் உறவாடுவிட்டாள். மதகுரு ஏன் வருகிறார் தெரியுமா என்று கேட்டாள்.
ஏன் என்று கேட்டான் இளம்சழியன்.
அலிமா பதில் இடிபோல் இறங்கியது இளம்சழியன் தலையில்.
எத்தனை பெரிய படுகுழியில் தன்னை தள்ள இளியாச முடிவு செய்திருக்கின்றான் என்பதை அப்பொழுதே உணர்ந்து கொண்ட இளம்சழியன் பிரம்மை பிடித்து நின்றான்.
உங்களை மதமாற்ற வருகிறார் இளியாசுவின் மதகுரு
என்று திகிலோடு அலிமா உதித்த சொற்கள் ஒவ்வொன்றும் அவன் மனத்தை ஆயிரம் ஆயிரம் கத்திகளை கொண்டு சுக்குநூறாக உடைக்க தொடங்கின.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.